எங்களுடைய சத்சங்கத்தை தொடங்குவோம். சைவ சித்தாந்தமும் கிரியா யோகம் என்ற தலைப்பில் முதலில் எங்களுடைய குருமார்கள் கிரியா பாபாஜி 11 சித்தர்மார்களை அழைத்து இந்த சத்சங்கத்தை தொடங்குகின்றேன். ஆதி காலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதியரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லும் மட்டுக்குடியில் வான்மீகரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர் பாதி அரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்தனர் எம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்தனர் எம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. நாங்கள் கடந்த 6 வகுப்புகளில் சைவ சித்தாந்த தகவல்களை கிரியா யோகத்திற்குள் எடுத்து தேவையான தகவல்களை அதில் கூறப்பட்டிருக்கிற தகவல்கள் என்ன முறையில் கிரியா யோகத்திற்கு உதவியாக இருக்கின்றது என்பதை பார்த்து கொண்டு வந்தோம். இன்றைய வகுப்பில் புது புதன்கிழமை வகுப்பென்ற வழியால் நேரம் குறைவாக இருக்கின்றபடியால் நான் ஒரு புது தலைப்பையும் இன்றைய வகுப்பில் சைவ சித்தாந்தத்தில் தொடங்காது சிலவற்றை பார்த்து கிரியா யோகத்தில் சில பகுதிகளை ஆராய்வோம் என்று. நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் பார்த்தது இதுவரை மனதை பற்றியும் மனதினுடைய இயக்கங்கள் பற்றியும் அந்த மனதின் இயக்கங்கள் எவ்வாறு எங்களுடைய கிரியா யோகத்திற்கு உதவி செய்கின்றது, என்ன மாதிரி நாங்கள் தியானத்தை மேற்கொள்ளலாம், அந்த தியானத்தில் என்ன மாதிரி சித்தி பெறலாம் என்பதற்கு சைவ சித்தாந்த அடிப்படையில் சொல்லப்பட்ட மனம் என் மனத்துடன் சேர்ந்து இயங்கும் 4 அகக்கருவிகளான மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்றவற்றை பார்த்து அதன் தொழிற்பாடுகளை பார்த்து அது எவ்வாறு உள்ளே உள்கருவியாக உடலில் வேலை செய்கின்றது என்பதை தத்துவத்தை அறிந்து அந்த தத்துவத்தை அறிந்ததால் எங்களுடைய கிரியா யோகா பயிற்சிக்கு அது எவ்வளவு இலகுவாக அந்த தியானத்தில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு உதவும் என்ற முறையையும் பார்த்தோம். அதே முறையை இப்போது நாங்கள் தொடர்ந்து அதை தொடர்ந்து நாங்கள் பார்த்தது பதி பசு பாசம் என்ற இயக்கம். அந்த பதி பசு பாசம் என்ற இயக்கத்தை வைத்தும் எங்களுடைய கிரியா யோகத்தில் அது எந்த அளவுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கின்றது என்பதையும் விரிவாக பார்த்தோம். இன்றைய வகுப்பில் நான் சைவ சித்தாந்த கோட்பாடுகளில் புது விடயம் ஒன்றையும் தொடங்காது இந்த சைவ சித்தாந்த கோட்பாடுகளில் இவ்வளவு நாள் நாங்கள் பார்த்ததை எங்களுடைய கிரியா யோகத்துடன் அலசி ஆராய்வோம். இப்போது நாங்கள் இந்த சைவ சித்தாந்தத்தில் கேள்விப்பட்ட பல விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் முதல் கேள்விப்படாத விஷயங்கள். ஆனால் இந்த சைவ சித்தாந்தத்துக்கு இவ்வளவு விஷயங்களும் பொதிந்திருக்கின்ற என்பதை பாபாஜியின் அருளினால் நாங்கள் எல்லோரும் அறியக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அந்த வாய்ப்பை நாங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி சிறிது சிறிதாக எங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுப்பது மாத்திரமல்ல, சிறிது சிறிதாக சைவ சித்தாந்தத்திலும் மேலதிகமாக என்ன விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கு என்பதையும் சிறிது நாங்கள் கூடுதலாக பார்க்க சந்தர்ப்பம் கிடைத்தால் பார்க்கலாம். ஆனால் எங்களுடைய முழு நோக்கமும் இந்த சைவ சித்தாந்தத்தில் நாங்கள் கிடைக்கப்பெற்ற எங்களுடைய கிரியா யோகா தகவல்களை முறையாக பயன்படுத்த வேண்டும், பயன்படுத்தி எங்களுடைய பயிற்சிகளை இலகுவாக்கி பயிற்சிகளில் ஆர்வம் வரக்கூடியதாக ஆர்வத்தை கொண்டு வந்து அந்த பயிற்சியில் வெற்றி பெற வேண்டும். இன்று எங்களுடைய கிரியா யோகத்தில் யோகியார் சொன்ன சில தகவல்களை பார்ப்போம். இந்த கிரியா யோகம் என்பது சைவ சித்தாந்தத்தில் இருந்து முற்று முழுதாக வந்த யோகம். கிரியா யோகத்தில் நாலு வகையான யோகங்கள் இருந்தது நாலு வகை. அதில் முதல் வகை அத்வைத யோகம் என்று பலமுறை பல சத்சங்களில் உங்களுக்கு கூறியிருப்பேன். அந்த அத்வைத யோகத்தை பாபாஜி 9வது நூற்றாண்டில் ஆதிசங்கரர் என்பவருக்கு தீட்சை மூலம் கொடுத்த கிரியா யோகத்தை அத்வைத கிரியா யோகம் என்ற முறையில் 9வது நூற்றாண்டில் கொடுத்திருந்தார். அது சைவ சித்தாந்த யோகம் அல்ல. ஏன் அந்த முறையில் அந்த யோகத்தை அந்த நேரத்தில் ஆதிசங்கரர் ஞானிக்கு கொடுத்தார் என்றால், அந்த நாட்களில் நடந்த புத்த மதத்துக்கும் இந்து மதத்துக்கும் இந்தியாவில் நடந்து கொண்டிருந்த போரை, சமயப்போரை நிறுத்துவதற்காக அவருக்கு அந்த தீட்சையை பாபாஜி கொடுத்து ஆதிசங்கரருக்கு அவருடைய பிரசங்கங்கள் மூலமும் அவருடைய சொல்வன்மை மூலமும் அந்த புத்த சமயம் இந்து சமயத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனையை அந்த நூற்றாண்டில் தீர்த்து வைத்தார். அதற்குரிய பெயர் அத்வைத கிரியா யோகம். அதன் பிறகு 15வது நூற்றாண்டில் கபீர் தாஸ் என்பவருக்கு, அவர் ஒரு முஸ்லீம் பெரிய மன்னர், இந்தியா முழுத்தலை மாண்ட மன்னர். 15வது நூற்றாண்டில் அந்த நேரத்தில் இந்தியாவில் முஸ்லீம் மக்களுக்கும் தமிழ் சைவ மக்களுக்கும் நடந்த பிரச்சனையில் இந்து மதத்திற்கும், அதை தீர்ப்பதற்காக அந்த மன்னருக்கு அந்த தீட்சையை பாபாஜி கொடுத்து கிரியா தீட்சை, அதை இன்னொரு வகையான கிரியா தீட்சையாக கபீர் ஹத் கிரியா தீட்சையாக கொடுத்து அந்த நேரத்தில் அந்த முஸ்லீம் மன்னன் அந்த தீட்சையை பயன்படுத்தி கிரியா யோகத்தை சித்தி பெற்று அந்த நூற்றாண்டில் வாழ்ந்த மக்களை முஸ்லீம் அதாவது இஸ்லாம் இந்து பிரச்சனைகளை தீர்த்து மன அமைதியுடன் வாழ வகுத்தார். அது பாபாஜியினுடைய 2வது கட்டம். இந்த 2வது கட்டத்திலே ஒரு அதிசயமான விஷயம் என்னவென்றால், சைவ சித்தாந்தத்தை நான் கேட்கும்போது கடைசி 2 கிழமைகளில் ஒரு இடத்தில் அத்வைத யோகத்தை பற்றி சைவ சித்தாந்தம் குறிப்பிடுகின்றது. அது எங்கே குறிப்பிடுகின்றது என்றால், நேற்று நாங்கள் ஒரு இடத்தில் பார்த்தோம். கடைசி கிளாஸில் நாங்கள் இந்த சைவ சித்தாந்தத்தில் எப்படி எங்களுடைய இயக்கங்கள் நடைபெறும் என்பதற்கு, கடவுளுக்கும் எங்களுக்கும் இடையில், உயிருக்கும் கடவுளுக்கும் இடையில் இருக்கிற நிலைப்பாடுகள் எப்படி நடக்கின்றது என்பதை 3 விதமாக பார்த்தோம். ஒன்றாய், வேறாய், உடனாய். அதற்கு உதாரணங்களும் வைத்து பார்த்தோம். ஆனால் அந்த இடத்தில் அந்த செய்திகளை சைவ சித்தாந்தத்தில் சொல்லும்போது அத்வைத கிரியா யோகத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஆதிசங்கரின் அத்வைத முறையில் ஒன்றாய் இருப்பதைத்தான் அந்த அத்வைதம் சொல்லிக் கொடுக்கின்றது என்பது ஒரு குறிப்பு காட்டப்பட்டிருக்கின்றது. அதாவது சைவ சித்தாந்தத்தில் 3 வகையான தொடர்பு இருக்கின்றது. கடவுளுக்கும் உயிருக்கும் இடையில், ஓ பரமாத்மாக்கும் ஆத்மாக்கும் இடையில். ஆனால் அத்வைதத்தில், ஆதிசங்கரின் அத்வைதத்தில் 9வது நூற்றாண்டில் ஒரே ஒரு மார்க்கம்தான் இருந்ததென்று சைவ சித்தாந்தத்தில் குறிப்பிருக்கின்றது. அது ஒன்றாய் இருத்தல், அதாவது ஆன்மாவும் பரமாத்மாவும் என்று குறிப்பு சொல்லப்பட்டிருக்கின்றது. நான் என்னுடைய மனதுக்கு அதை கேட்டு சந்தோஷப்பட்டேன். ஏனென்றால் நாங்கள் இந்த சைவ சித்தாந்தத்தில் இருந்து வந்த கிரியா யோகத்தை நாங்கள் பயின்றிருக்கின்றோம். பாபாஜி யோகியாருக்கு அதை கொடுத்து, யோகியார் மற்ற குருமார்கள் மூலம் எங்களுக்கு கொடுத்து, நாங்கள் அந்த யோகத்தை பயின்று செய்து கொண்டு வரும் நாட்களில் நாங்கள் அந்த யோகத்தில் நாங்கள் சத்சங்கங்கள் எல்லாம் பேசும்போது, இந்த கிரியா யோகம் என்ன மாதிரி இந்த உலகத்திற்கு வந்தது என்றதை பேசும்போது, 9வது நூற்றாண்டில் ஆதிசங்கரரை பற்றியும் 15வது நூற்றாண்டில் கபீர்தாஸை பற்றியும் பார்த்திருந்தோம். அப்போ அந்த ஆதிசங்கரின் பெயரும் அத்வைத கிரியா யோகத்தை பற்றிய ஒரு குறிப்பும் சைவ சித்தாந்தத்தில் குறிப்பிட்டதை பார்த்து மனம் மகிழ்ந்தேன். அதை அந்த மகிழ்ச்சி இன்னும் கூடியது. இன்னும் ஒரு 2 நாளைக்கு முதல் இன்னும் புதிய தகவலை நான் ஒளி நாடா மூலம் கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒரு இடத்தில் ஒரு கதை ஒன்று வருகின்றது சைவ சித்தாந்தத்தை விளங்கப்படுத்துவதற்கு ஒரு உபமானம். அது என்ன உபமானம் என்றால், ஒரு ஞானியை கேட்கின்றார்கள் அந்த சைவ சித்தாந்த பேராசிரியருடைய உரையில், ஒரு கதையாக சொல்கின்றார். ஒரு ஞானியை ஒருதர் கேட்கின்றாராம், இப்போது உங்களுக்கு முன்னால் உங்களுடைய குருவும் கடவுளும் வந்துவிட்டார்கள் என்று நினையுங்கள், நீங்கள் யாரை முதலில் கும்பிடுவீர்கள்? அதற்கு அந்த ஞானி ஒரு செகண்ட் கூட பதிலை யோசிக்காது, நான் என்னுடைய குருவைத்தான் முதல் கும்பிடுவேன் என்று சொன்னார். அதற்கு அந்த கேள்வியை கேட்டவர் திகைத்து போனார், என்னடா கடவுள் வந்து நிற்கின்றார், அவருக்கு கீழே இருந்த குரு இருக்கின்றார், ரெண்டு பேரும் வரும்போது இந்த ஞானி நீங்கள் யாரை முதல் கும்பிடுவீர்கள் என்று கேட்டால், உலகியல் முறையில் எல்லோரும் கடவுளைத்தான் கும்பிடுவார்கள். அதற்கு மாறாக அந்த ஞானி சொல்கின்றார், நான் என்னுடைய குருவைத்தான் முதலில் வணங்குவேன் என்றபடியால் அதுக்கு விளக்கமும் சைவ சித்தாந்தத்தில் கொடுக்கின்றார்கள். என்ன, நாங்கள் கேள்விப்பட்ட விளக்கங்கள் தான், ஆனால் ஆழ்ந்த முறையில் சொல்கின்றார்கள், குருதான் எங்களுக்கு கடவுளை காட்டியவர், ஆகவே குருவைத்தான் முதல் வணங்க வேண்டும், அவருக்கல்லால் தான் தங்களுக்கு கடவுளை தெரியும். இதை நாங்கள் தந்தை தாய் குரு கடவுள் என்று நாங்கள் எப்போதும் சொல்லுவோம். தாய் தந்தை குரு கடவுள் இறைவன், அதான் நாங்கள் படித்த எங்களுடைய வாசகம். தாய் காட்டித்தான் தந்தையை தெரியும், தந்தை காட்டித்தான் குருவை தெரியும், குரு காட்டித்தான் கடவுளை தெரியும் என்று நாங்கள் சாதாரண வாழ்க்கையில் படித்திருக்கின்றோம். அந்த முறைப்படி குரு காட்டித்தான் கடவுளை தெரியும் என்றபடியால் தான் குருவைத்தான் முதல் வணங்குவேன் என்று சொல்லியிருக்கின்றார் அந்த ஞானி. அதில் எனக்கு கிடைத்த தகவல் என்னென்றால், அந்த கதையில் அதுக்கு அடுத்ததாக அந்த பேராசிரியர் சொல்லுகின்றார், அந்த ஞானி வேறு யாரும் இல்லை, கபீர்தாஸ். நான் ஆச்சரியப்பட்டேன், இது என்ன அதிசயம், நாங்கள் எங்களுடைய கிரியா யோகத்தை, சைவ சித்தாந்த யோகத்திலிருந்து வந்த கிரியா யோகத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கும் வேளையில், சைவ சித்தாந்தத்திலிருந்து வந்த கிரியா யோகத்திலிருந்து வந்த சைவ சித்தாந்தத்திலிருந்து வந்த கிரியா யோகம் என்றபடியால் அதை ஏதோ ஒரு முறையில் பாபாஜி என்னை ஒரு ஊக்கியாக பாவித்து, இன்னும் சில சாதகர்களை ஊக்கியாக பாவித்து, அந்த கிரியா யோக அந்த சைவ சித்தாந்த கோட்பாடுகளை கிரியா யோகத்துக்கு தேவையானவற்றை மெதுவாக கொணர்ந்து கொண்டிருக்கின்றார். அதே வேளையில் நாங்கள் கிரியா யோகத்தில் திரும்ப திரும்ப சொன்ன சில விஷயங்கள் ஒவ்வொன்றாக அந்த சைவ சித்தாந்தத்துக்குள் இருந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அதாவது யோகம் மாத்திரமல்ல, யோகத்தை விட கிரியா யோகத்தில் மற்றைய மார்க்கமாக இருந்த கிரியா யோக தத்துவங்கள் கூட அந்த சைவ சித்தாந்தத்தில் கபீர்தாஸின் கதை ஒரு உபமானமாக கூறப்பட்டிருக்கின்றது. அதுவும் ஒரு முஸ்லீம் அரசர், அவருடைய கதை சைவ சித்தாந்தத்துக்குள்ள வந்தது என்னால் இன்னும் நம்ப முடியவில்லை. ஏனென்றால் சைவ சித்தாந்தம் என்றால் முழுக்க முழுக்க சிவனை சார்ந்த சித்தாந்தம். அதற்கு அந்த ஓமானத்திற்கு கபீர்தாஸ் வந்திருக்கின்ற அந்த பேராசிரியருக்கு கூட அந்த கபீர்தாஸ் யார் என்று தெரியுமோ என்றது எனக்கு ஒரு கேள்விக்குறி. ஏனென்றால் கபீர்தாஸ் என்ற பெயரை கேள்விப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் வெகு சிறு பான்மையான மக்கள் மாத்திரமே. அதுவும் கிரியா யோகத்தில் இருந்தவர்களுக்குத்தான் அந்த அரசரை பற்றி தெரியும், அந்த பெயர் கூட தெரியும். அப்படியான பல புதிய விஷயங்கள் பாபாஜியின் அருளால் கிடைத்து கொண்டிருக்கின்றது, நடந்து கொண்டிருக்கின்றது. இது ரெண்டு பேர், அதாவது பாபாஜியிடம் முதல் ரெண்டு பேர் தீட்சை பெற்ற ரெண்டு பேருடைய நிகழ்வுகளும் ஏற்கனவே சைவ சித்தாந்தத்தில் நான் கேட்டுவிட்டேன் என் காதால். இன்னும் பல விஷயங்களை கேட்க இருக்கின்றேன். ஆனால் யோகியாருக்கு சொல்லிக் கொடுத்த சைவ சித்தாந்தத்திலிருந்து வந்த கிரியா யோகத்தில் நான் எல்லா விஷயங்களையும் கேட்கலாம், அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் அது முழுக்க முழுக்க கிரியா யோகத்திலிருந்து சைவ சித்தாந்தத்திலிருந்து வந்தது. நாங்கள் படிக்கும் யோகம் அண்ட் நாங்கள் செய்யும் பயிற்சி. ஆனால் பாபாஜி முதல் மூன்று பேருக்கு இந்த தீட்சையை கொடுக்கும்போது அதை சைவ சித்தாந்த கிரியா யோகமாக கொடுக்கவில்லை. அதாவது ஆதிசங்கருக்கு கொடுக்கும்போது சொல்லிவிட்டேன், அது அத்வைத கிரியா யோகமாகவும், கபீர்தாஸுக்கு கொடுக்கும்போது அது கபீர் கத் கிரியா யோகமாகவும் கொடுக்கப்பட்டது. ஆனால் அது மக்களுக்கு கொடுக்கப்படவில்லை, அதை மறந்து விடாதீர்கள். அது கொடுக்கப்பட்டது ஆக அந்த ரெண்டு இண்டிவிஜுவல்ஸுக்கு, அதாவது அந்த ரெண்டு ஆன்மாக்களுக்கு மாத்திரம் ரெண்டு காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டது. அந்த நேரம் கிரியா யோகம் மக்களை நாடி வரவில்லை. ஏனென்றால் அந்த நேரத்தில் நடந்த சமய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கென்று சொல்லிவிட்டேன். அதற்கு மூன்றாவதாக பாபாஜி தீட்சை கொடுத்தது 1018வது நூற்றாண்டில் லாகிரி மகேஸ்வரர் என்பவருக்கு தீட்சை கொடுத்த அந்த நூற்றாண்டில் மாத்திரம்தான் பாபாஜி இது மக்களுக்கு செல்ல வேண்டும் என்பதை விரும்பினார். அந்த நேரம் அந்த லாகிரி மகேஸ்வருக்கு அந்த தீட்சையை கொடுத்த நேரம் நான் அந்த கதைக்குள் போகவில்லை என்று சுருக்கமாக சொல்லுவோம். அந்த தீட்சையை பெற்ற லாகிரி மகேஸ்வர் தன்னுடைய ஃபேமிலி அதாவது தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டு அந்த கிரியா யோகா பயிற்சிகளை நாங்கள் செய்வது போல் அந்த யோகதா கிரியா யோகா பயிற்சிகளை செய்து அவருடைய இறுதி கட்டத்தில் அவர் பாபாஜியிடம் சரணடைந்தார், அதாவது பாபாஜியிடம் சென்றடைந்தார் சமாதியில். ஸோ என்றபடியாக நீங்கள் அதை பார்த்தீர்கள் என்றால் அப்போ அந்த நூற்றாண்டில் மாத்திரம்தான் பாபாஜி இது மக்கள் வரைக்கும் போக வேண்டும் என்றும் அதுவும் ஒரு குறுக்கிப்பிட்ட மக்களுக்குத்தான் அது கிடைத்தது. காசியில் தான் லாகிரி மகேஸ்வருடைய இடம், அந்த காசியில் வசித்த மக்களுக்குத்தான் அந்த கிரியா யோகம் சென்றது. பேருந்து அவருடைய சீஷியர்கள் மூலமாக கல்கத்தா நோர்த் இந்தியாவில் இந்த கிரியா யோகம் பரவியது. ஒரு 100 வருடங்களுக்கு பரவி அது கடைசி ஒரு 50 வருடங்களுக்கு பிறகு நோர்த் அமெரிக்கா என்று சொல்லும் அமெரிக்கா கனடா ஆகிய நாடுகளில் பரவத் தொடங்கியது. யோகானந்த கிரிஜி என்று லாகிரி மகேஸ்வரின் 3வது சீஷியரால் 2வது சீஷியராகிய யுக்தீஸ்வர கிரிஜி மூலமாக அது கல்கத்தா நகரிலும் பொம்பே நகரங்களில் பரவியது. அப்போ முழுக்க முழுக்க நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 18வது நூற்றாண்டில் 100 ஆண்டு காலமாக இந்த கிரியா யோகம் வட இந்தியாவிலும் வட அமெரிக்காவிலும் மாத்திரம்தான் பரவியது. அதற்கு பிறகு அந்த 100 வருடம் முடிந்த பின் 19வது நூற்றாண்டில் 1952ஆம் ஆண்டு எங்களுடைய குருவான யோகி ராமையாவை பாபாஜி பயன்படுத்தி இந்த 4வது வகையான கிரியா யோகம், அதாவது அதான் உண்மை பொருளான கிரியா யோகம் என்ற முறையில் சைவ சித்தாந்த கிரியா யோகத்தை யோகியாருக்கு சொல்லிக் கொடுத்து அது உலக மக்கள் எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும் என்று சொல்லி அதன்படி யோகியார் 56-60 வருடம் அந்த கிரியா யோக சேவையில் இருந்து அதை உலக மக்கள் முழுத்தலுக்கும் 52 சங்கங்கள் தோற்றுவிச்சு அந்த தோற்றுவிப்பு மூலம் உலகத்தில் இந்த கிரியா யோகம் பரவி அதிலும் நாங்கள் அந்த கிரியா யோகத்தில் எங்களுக்கும் அந்த தீட்சை அவருடைய சீடர்கள் மூலமாக பலருக்கு கிடைத்து இந்த சங்கத்தில் இருப்பவருக்கு. அதன் பிறகு நானும் என்னுடைய குருவின் உதவி ஆசியுடன் அந்த தீட்சையை இன்னும் மற்றவர்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இந்த தீட்சை எங்கள் வரைக்கும் இந்த கிரியா யோகம் மக்கள் வரைக்கும் பாபாஜியின் அருளினால் இந்த நூற்றாண்டில் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது கொடுக்கப்பட தொடங்கியது 1956ஆம் ஆண்டிலிருந்து கொடுக்கப்பட தொடங்கியது. இன்றைக்கு 2020ஆம் ஆண்டு என்றால் கிட்டத்தட்ட 62-62 வருடங்களாக கொடுக்கப்படுகின்றது. இந்த செயலில் பார்த்து கொண்டிருக்க போவோமாக இருந்தால் என்ன மாதிரி பாபாஜி இந்த கிரியா யோகத்தை ஒவ்வொரு நூற்றாண்டாக நகர்த்தி கொண்டிருக்கின்றார் என்று பார்ப்போமாக இருந்தால் இந்த 20ஆம் நூற்றாண்டில் கூட 50-52 ஆண்டுகளில் நாங்கள் இருப்போமோ இல்லையோ அது பாபாஜிக்குத்தான் சித்தம். இந்த கிரியா யோகத்தில் இன்னொரு படி ஒன்று வர இருக்கின்றது என்பது என்னுடைய பெரிய ஊகம். அது பாபாஜி இன்னொரு முறையான கிரியா யோகா முறைகளை கொண்டு இந்த காலகட்டத்தில் வாழும் இளம் சமுதாயத்தினருக்கு ஏற்றவாறு அமைத்து இளம் சமுதாயத்தினரையும் இந்த யோகத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு முறையில் அந்த கிரியா யோகம் ஒன்று வர இருக்கும், நிச்சயமாக வரும் என்று எதிர்பார்க்கின்றேன். ஏனென்றால் மக்களுடைய நிலைகள் மாறிக்கொண்டு போகும் போது கிரியா யோகத்தை ஏதாவது ஒரு முறையில் பாபாஜி மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கத்தான் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் என்பது தெரிகின்றது. என்றபடியால் நாங்கள் இந்த சைவ சித்தாந்தத்திலிருந்து வந்த கிரியா யோகத்தை நாங்கள் நன்றாக பயின்று அந்த பயிற்சிகளை நாங்கள் நன்றாக செய்து அந்த பயிற்சிகள் வந்த சைவ சித்தாந்த கோட்பாடுகளின்படி வந்த இடத்தில் இருந்த தகவல்களை எடுத்து எங்களுடைய பயிற்சிகளை நாங்கள் இலகுவாக்கி அந்த முறையில் நாங்கள் சென்று கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய சத்சங்கத்தை இத்துடன் முடித்து வினாவுடை பகுதிக்கு வருகுவோம். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்.